இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு, யார் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற காரியத்தை நாம் சிந்திப்போம். தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்கள் எல்லாருமே நாங்களும் தேவனுடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய நாமம் எங்களுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, நாங்களும் கிறிஸ்தவங்க தான் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. சோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது, நீ பூமியை பாருன்னு சொன்னார். பூமியை பார்த்தா உங்களுடைய சந்ததியை கடல் மணலத்தனையாக பெருக பண்ணுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்கிறாரு, வானத்தை பாருங்கள், பார்த்தா எப்படி இருக்குது, நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் உன்னுடைய சந்ததியும் எண்ணலாம் அப்படின்னு. அப்போ இதில் ஒரு அர்த்தம் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் கடல் மணலத்தனையாக இருப்பாங்க. அப்படின்னா யார்? தேவனுடைய பிள்ளைகள் வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பாங்க. அவங்கன்னா யார்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான் நாம் எல்லாருமே. இது வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் பூமியில் வரும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, உங்களுடைய தகப்பன் ஆபிரகாம் என்று சொல்லாதீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? நாம் என்னைக்காவது நினச்சிட்டோம், நாம் யாருங்கிறது, நம்ம வானத்து நட்சத்திரங்களை எத்தனையாக இருக்கிற பிள்ளைகளா, அல்லது கனல் மணல் எத்தனையாக இருக்கிற பிள்ளைகளா, எந்த வரிசையில் வர்றவங்க நாம, எப்படி என்னென்ன காரணத்தை வச்சு நம்ம சொல்லணும், என்ன தேவனுடைய பிள்ளைகள்னா அவரை பற்றி உண்டான எல்லா காரியங்களும் சொல்லணும், நான் எத்தனாவது பிள்ளைன்னு சொல்லணும், எனக்கு என்ன சொத்து இருக்குதுன்னு சொல்லணும், எனக்கு வீட்டில் எவ்வளவு மரியாதை இருக்குதுன்னு சொல்லணும், எனக்கு சாப்பாடு கொடுக்கறது யாருன்னு சொல்லணும், எனக்கு எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்கன்னு சொல்லணும். அப்போ தான் நான் ராஜா வீட்டு பிள்ளைகள்னு அர்த்தம். இது ஒன்றுமே சொல்லாமல் நானும் தேவனுடைய பிள்ளைகள் தான் அர்த்தமே இல்லையே. சரி, உனக்கு தேவனுடைய பிள்ளைன்னா உனக்கு சாப்பாடு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால், கொடுக்குற சாப்பாடை பத்தலையும் கிடணும், பழைய சோர்தான் போடுறாங்க. புளிச்சமாவை சாப்பிட்டுட்டு எப்படி தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சொல்ல முடியும்? சோத்திரம். நம்ம ஆரம்பத்திலிருந்து நாம் எல்லாமே தெரிய வேண்டியதாக இருக்குது. அப்போ இன்றைக்கு பூமிக்குரிய காரியங்களை பூமியை பார்த்து கீழே தான் பார்ப்பாங்க, இப்படியே பார்ப்பாங்க, கடல் மணலை பாருன்னு சொன்னார். அப்போ ஆபரகம் என்ன பண்ணுறாங்க, கீழே தான் பார்க்குறாங்க. பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடி தேடுகிற தேவனுடைய பிள்ளைகள் கடல் மணலத்தனையாக இருப்பாங்க. அவங்க எண்ணமெல்லாம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். கிறிஸ்தவ நாடுகளில் பேப்பர் எடுத்து படித்தாச்சுன்னா எல்லா குற்றங்களும் செய்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜான், ராபர்ட், டேவிட், மோசஸ். ஆமாம், இன்னும் கேரளாவில் பேப்பர் எடுத்து பார்த்தாச்சுன்னா, ஆமாம், தோமஸ், மத்தேயு, மரியாமா, இப்படி தான் வரும். அங்கிருந்து உங்களுக்கு தெரியும். அப்போ கிரிமினல் குற்றங்களை ஈடுபடுறது எல்லாமே இந்த எழுத்தின்படியாக இருக்கிற கிறிஸ்தவர்கள் பேரை வைத்துக் கொண்டு. ஒன்று யோவான் 4 இல்லை, ஒன்று முதலாவது யோவான் 1:12-14 வாசிப்போம். யோவான் 1:12-14 வாசிப்போம்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது.
போதும். அப்ப இங்க அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப அவருடைய நாமம் என்ன, எந்த நாமத்தை விசுவாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேடி தேடி போனாங்கன்னா அவங்க ஒரு நாமத்தை விசுவாசிக்கிறாங்க. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆகணும்னு சொன்னால் அவங்க இன்னொரு பேரை விசுவாசிக்கிறாங்க. பைபிளில் ஆண்டவருக்கு பல பெயர் இருக்குது, அதில் ஏதோ ஒரு பேர் எடுத்து நாம் விசுவாசிக்கலாமில்ல, இங்கே அவருடைய நாமந்தான்னு சொல்லுது. எந்த நாமத்தை வேணாலும் விசுவாசிக்கலாமே, யோகவான் விசுவாசிக்கலாம், அப்புறம் சர்வவல்லமில்ல தேவன் விசுவாசிக்கலாம். அவருடைய நாமந்தானே, எந்த நாமன்னு சொல்லலையே, எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாமில்ல, அது அவங்கவுங்க பிரியம். அப்போ பூமிக்குரிய காரியத்துக்கு தேவையான பேர் எடுத்துட்டோம்னா எபினேசர்னு வச்சுக்கலாம், இம்மட்டும் காத்தார் எபினேசர் அதையும் வச்சுக்கலாமே. அப்படி எத்தனையோ பெயர் இருக்குது, அதில் தங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பெயர் எடுத்து அதில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டா இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது. குறிப்பாக ஒரு பெயர் இருக்குது, அவருடைய நாமம் என்னவா இருக்கும், உண்மையான அவருடைய பெயர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இல்லை அதான் நான் சொன்னேன், பூமிக்குரிய காரியத்தை பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு நம்மளுக்கு அதிசயமா இருக்குன்னு அதிசயம் அவர் பேர் இருக்கிறேன். அதுல பேருடைய அர்த்தம் மறைஞ்சிருக்குது. அவருடைய நாமம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னவா இருக்கு, தேவனுடைய வார்த்தை. அது பின்னாலே வருது, அந்த வார்த்தை மாம்சமாகி. அப்ப அவருடைய நாமம் என்னன்னா தேவனுடைய வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. வார்த்தை தான். அப்போ எந்த வார்த்தை வேணா எப்படி விசுவாசிக்கலாம். அப்போ குறிப்பாக இது இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது இதை சொல்றாரு. அப்போ இது இயேசு கிறிஸ்துவோட தொடர்புடைய வார்த்தை தான். அப்போ இயேசு அப்படிங்கிற பெயர் ஆண்டவருக்கு போட்டாங்க. அப்புறம் அவரு எத்தனாவது வயசுல கிறிஸ்துவா மாறினாரு, 30வது வயசுல கிறிஸ்துவா மாறினாரு. அப்ப இந்த இதுலயே வந்து ரெண்டு பேர் இருக்குது, இதுல எந்த பேர் விசுவாசிக்கலாம், கிறிஸ்துங்கிற பேரை விசுவாசிக்கலாமா இயேசுங்கிற பேரை விசுவாசிக்கலாமா, விசுவாசிக்கலாம். ஆனா பூமிக்குரிய காரியங்களை நாடி தேடி போறவங்க எல்லாருமே இயேசுங்கிற பேரை விசுவாசிக்கலாம். ஏன்னா 30 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அற்புத அடையாளங்களை செஞ்சாரு, பேய ஓட்டினாரு, இப்படி எல்லா காரியங்களையும் மனதுருகினாரு, இப்படி இப்படி நிறைய பூமிக்குரிய காரியங்களை ஆண்டவர் செஞ்சுட்டு வந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு, சாட்டவார் எடுத்தார். அந்த சாட்டவார் எடுத்ததுலேருந்து பேர் மாறி போச்சு. அந்த பேர் கேட்டால் ஐயோ நம்மளுக்கு இந்த பேர் வேண்டாம். அப்போ தேவனால் பிறந்தவங்க எல்லாருமே வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்க. மணல் வந்து ஒன்று கூட ஒன்று இருந்ததுன்னா பிரகாசமாக இருக்குமா, இருக்காது. ஒன்று கூட ஒன்று கலந்து எல்லாம் போட்டு மிதிச்சுட்டே கிடப்பாங்க. ஆனால் மேலே பார்த்து பார்க்கும்போது வானத்து நட்சத்திரங்களை போல பிரகாசிக்கிறவர்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக பிறந்தவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக உபத்திரமும் கஷ்டங்களும் பட்டு பிரகாசம் அடைந்து எல்லாருமே ரத்த சாட்சியை தான் மாறிக்கணும், வேறு வழியே இல்லை. இப்படின்னா எப்படி, எந்த பேரை வச்சுக்கலாம், இயேசுங்கிற பேரை வச்சுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது. அதனால பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நாடி தேடி போகிறவர்கள் இயேசு என்ற நாமத்தை பின்பற்றி அதில் விசுவாசமாக இருந்து அவர்கள் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள் கிறிஸ்துவினுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை பின்பற்றி அதை விசுவாசிக்கிறவர்களாக இருந்து அந்த நாளே தங்களுடைய மாம்சம், அந்த கிறிஸ்துவனுடைய வார்த்தை மாம்சமாகி தங்களுடைய சரீரத்தில் வாசம் பண்ணும்போது அது பிதாவுக்கு ஏற்ற மகிமைக்கொப்பான மகிமையாக நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. 1 யோவான் 4:2-3 வார்த்தைகளை வாசிப்போம். 1 யோவான் 4:2-3
தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது.
அப்போதும் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டாருன்னு சொன்னால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடி தேடுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேவாதி தேவனாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த தேவாதி தேவனை மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொன்னால் போச்சு, அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்டதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே இல்லை. அப்போ இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடி தேடுகிறவர்கள் எல்லாருமே அந்த 33 வருஷம் பூமியில் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தான் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போது இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை உச்சரிக்க சொன்னால் அல்லது மாம்சத்தில் வழிபட்ட இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி சொல்ல சொன்னால் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தேவாதி தேவனை நாங்கள் எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்டார்ன்னு நாங்கள் சொல்ல முடியும், நாங்கள் சொல்ல முடியாது, அதனால் நாங்கள் வந்து அதை சொல்ல மாட்டோம், இவர் தான் தேவாதி தேவன் அப்படின்னு 33 வருஷம் இந்த பூமியில் இருந்தவர் தான் தேவாதி தேவன் சொல்லிட்டு ஒரே முட்டா வாதாடுவாங்க. அப்போ இவங்களுக்குள்ள தேவனுடைய ஆவி இல்லை. அப்போ தேவனுடைய ஆவினா மூன்றரை வருஷம் இருந்து ஊழியம் செஞ்சதில் தான் தேவனுடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அந்த 33 வருஷம் இருந்ததில், குறிப்பாக 30 வருஷம் வரைக்கும் தேவ ஆவியானவர் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படவில்லை. அப்போ இன்றைக்கி எல்லாருமே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடி தேடுகிறவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துங்கிற பெயரை மட்டும் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிறவர்கள் எல்லாருமே கிறிஸ்து என்கிற நாமத்தை விசுவாசித்து அதை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை மாம்சமாகும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கை பிதாவினுடைய அல்லது குமாரனுடைய சாயலுக்கொப்பாக மாறுகிறது. அப்போ இந்த வார்த்தையை நாம் எத்தனையோ நாள் கேட்டிருக்கிறோம். கேட்டிருந்துட்டு நம்முடைய இந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் மாம்சமாக மாறியிருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை.
இயேசு கிறிஸ்துவை தான் அறிக்கை பண்ணணும்.
மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துன்னு சொல்லணும். வசனத்தில் திருப்பி வாசிக்கும் போது மாம்சத்தில் வெளிப்பட்ட
இயேசுவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது.
உண்டானது அல்ல,
உண்டாயிருக்கிறது.
மாம்சில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியம் அப்படின்னா, மாம்சில் வந்த இயேசு கிறிஸ்துன்னு தாராளம் அறிக்கை பண்ணுவாங்க. யாருன்னா தேவனுடைய ஆவி இருக்கிறவங்க. தேவனுடைய ஆவி இல்லாதவங்க இதை சொல்ல மாட்டாங்க.
இயேசு கிறிஸ்துவை சொல்ல மாட்டாங்க, இயேசுவை மட்டும் சொல்லுவாங்க.
இல்ல இல்ல, மாம்சில் வந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்க. மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துன்னு தேவனுடைய வார்த்தையினால மறுபடியும் பிறந்தவங்க தான் சொல்லுவாங்க. ஆனால் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடி தேடுறவங்க மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துன்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம் தேவாதி தேவன் அவரே தான் அப்படிப்பாங்க. 33 வருஷம் இருந்தவர் தேவாதி தேவன், அவரை தான் நாங்கள் ஆராதிக்கிறோம்மா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2-3 பேர்த்துட்டு கேட்டு பாருங்கள். தேவன் மாம்சிலே வெளிப்பட்டார் அப்படின்னு சொன்னாவே அவங்களுக்கு பயம் வந்துடும். சரி, இன்னும் அது கூட இன்னொரு வசனம் வாசிப்போம். 2 யோவான் 1:7 வசனம்.
மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேகர் அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான்.
அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துன்னு நாம் அறிக்கை பண்ணணும். அப்போதான் நம்ம கிறிஸ்துவனுடைய வார்த்தையை விசுவாசித்து தேவனுடைய ஆவியிலே நாம் நிறைந்திருக்கிறேன்னு அர்த்தம். அது அறிக்கை பண்ணலைன்னா அங்க பிரச்சனை இருக்குது. புரியலையா? சோத்திரம். ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தையும் அதே
தான். அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் கிறிஸ்துவால் உண்டாகல.
ஆமா, அறிக்கை பண்ண மாட்டாங்க. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவ கள்ள தீர்க்க தரிசிகளும் அந்தி கிறிஸ்துகளும் அறிக்கை பண்ண மாட்டாங்க. ஆரம்ப பிரச்சனையே இப்போ நம்மளுக்கு ஆவிக்குரிய இதில் தேவனுடைய வார்த்தை மாம்சமாகாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான். எந்த பெயரை நம்ம விசுவாசிக்கிறது, அவருடைய நாமத்தில் எந்த நாமத்தில் விசுவாசிக்கிறதுங்கிறது வரும்போது நாம் என்ன பண்ணுறோம், இந்த நாமத்தை எடுத்துக்கிறோம். அது உலகத்தார் கரெக்டு. நாம தேவனால் பிறக்கிறவங்க அப்படின்னா அவங்க வந்து தேவனால் பிறக்காதவங்க. இப்போ தேவனால் பிறக்கிறவங்க எல்லாருமே வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கிறவங்க. கண்டிப்பாக கிறிஸ்துவனுடைய வார்த்தையினால் மறுபடி பிறந்தவர்கள் அல்லது கிறிஸ்துவனுடைய வார்த்தை மாம்சமாக இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இரத்த சாட்சியை தான் மறிக்கணும். இந்த மாம்சில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாமல் இந்த பூமியில் இருக்கிற கள்ளத்திற்கு தரிசிகளும் அந்த கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லா சுகமாக வாழ்ந்துட்டு சுகமான மரணம் இருக்கு அவங்களுக்கு. 1 யோவான் 4:1-3 திரும்ப வாசிப்போம். 1 யோவான் 4:1-3.
பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்க தரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டா இருக்கிறது.
போதும், மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை பண்ணணும். அப்பதான் நம்மளுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்குது. அப்போதான் நம்மளுக்குள்ள கிறிஸ்துவனுடைய வார்த்தை மாம்சமாக மாறி இருக்குது. அப்போதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள். அறிக்கை பண்ணாதவங்க கந்து கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நாடி தேடுறவங்க. வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவ அறிக்கை பண்ண மாட்டாங்க. காரணம், தேவாதி தேவன் அவரு தான். நாங்க எப்படி மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுன்னு நாங்க சொல்லுவோம்? உலகம் முழுதும் இருக்குது அந்த இயக்கம். ஊழியக்காரங்களுக்கு ரகசியமா நடந்துட்டு இருந்தது, இப்ப பப்ளிக்கா சாதாரணமா எல்லாத்தையும் ஆளுக்கு சேர்த்துறதுக்கு வேண்டி அப்படி பண்றாங்க. அப்போ எந்த நாமத்தின் மேல நாம விசுவாசமா இருக்கிறது? கிறிஸ்துவனுடைய வார்த்தையின் மேலதான் நாம விசுவாசமா இருக்கணும். அதுதான் அவருடைய நாமம். இயேசு கிறிஸ்து இல்ல, மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து அப்படி நாம அறிக்கை பண்ணணும். அப்படின்னாதான் நாம தேவனுடைய ஆவியினால நிறைஞ்சிருக்கான்னு அர்த்தம். மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துன்னு நம்ம சொல்லாம இருந்தோம்னா, பிரிக்காம இருந்தோம்னா, நாம மாம்சில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் ஆராதிக்கிறேன்னு அர்த்தம். கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்துவின் நாமத்தை பின்பற்றுகிற எல்லாருமே மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண மாட்டாங்க. ஞானஸ்தானம் அது வந்து கரெக்டு. இங்க அறிக்கை பண்றதுலயே பிரச்சனை. ஞானஸ்தானம் ரெண்டாவது, ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் ஞானஸ்தானம் நம்ம எடுக்கிறோம். இங்க வாயில அறிக்கை பண்றதுலயே பிரச்சனையா போச்சு. அப்ப அறிக்கை பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் அங்க எங்கிருந்து அறிக்கை பண்றாங்க? ரோமர் 10வது அதிகாரம் தானே? ஆ, 9-10 வாசிப்போம். திருப்பி வாசிப்போம். அப்ப என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு இந்த நாமத்தை தான் அறிக்கை பண்ணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அந்த நாமம் திரும்ப கீழே வாசிச்சுட்டே வருவோம்.
நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணும்.
ஆ, போதும். அப்ப நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். அப்ப இருதயத்துல விசுவாசிக்கிறனா அந்த வார்த்தை எங்க இருக்கணும்? இருதயத்துக்கு பக்கமா இருக்கணும். திரும்ப கீழே வாசிப்போம்.
அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதிலே வேதம் சொல்லுகிறது.
வாயினாலே நாம் தேவனுடைய நாமத்தை நாம் அறிக்கை பண்ண முடியும். அப்ப இருதயத்துல விசுவாசிக்காம இருந்தால் நாம் எப்படி அறிக்கை பண்ண முடியும்? அப்ப தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் சமீபமா இருக்குது, இருதயத்துக்கு தூரமா இருக்கிறது. அந்த அதிகாரத்துல அந்த வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமீபமா இருக்கிறது. போதும். 8வது வசனம். அப்ப இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நிறைய பேர்த்துக்கு வாய்க்கு மட்டும்தான் சமீபமா இருக்குது, இருதயத்துக்கு தூரமா இருக்கிறது. அப்ப இருதயத்துக்கு பக்கமா இருந்ததுன்னா இருதயத்துல இருந்து அந்த வார்த்தை மாம்சமாகி அல்லது அந்த வார்த்தை வளர்ந்து அல்லது வேர் விட்டு நல்ல ஆழமாக ஆழமாக வேர் போய் நல்ல கனி கொடுக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக நாம் அவங்ககிட்ட கேட்கும்போது இருதயத்தில் இருந்தால் தானே அந்த வார்த்தைகளை தெளிவாக பேச முடியும். அதனால் வாயில் மட்டும் அறிக்கை பண்ணுவாங்களே ஒழிய மற்றபடி இருதயத்தில் இருக்கிற எந்த காரியங்களையும் கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய நாமத்தில் விசுவாசிக்கும்னு சொல்லும்போது எல்லாரும் மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட நித்திய ஜீவ வார்த்தைகளை விசுவாசிக்காமல் இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நாடி தேடி போகிறார்கள். அப்போ இவர்கள் பூமிக்குரிய அற்புத அடையாளங்களையும் தேடி, அழிஞ்சு போகிற அற்புத அடையாளங்களை நாடி தேடி பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்று சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே தேவனுடைய கிறிஸ்துவனுடைய நித்திய ஜீவ வார்த்தைகளை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்காக கஷ்டமும் துன்பமும் அனுபவித்து கடைசியாக இரத்த சாட்சியாக மறித்து வானத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார். எது ஃபஸ்ட்டு ஆவியாத்மாவில் வரும், அப்புறம் சரீரத்திலையும் வரும். கஷ்டத்துலேயும் ஆவியாத்மாவிலையும் வரும். ஃபஸ்ட்டு நம்ம மனசு தானே சங்கடப்படுது, ஃபஸ்ட்டு நம்ம மனசு தான் வேதனைப்படுது, இப்போ இப்படி பேசிட்டானே அப்புறம்ட்டு திரும்ப நாம் அவர் பொய்ய சொல்ல வேண்டியதாக இருக்குது. முதல்ல வேதனைப்படுறது ஆவி ஆத்மா தான். அப்போ அதனால் ஆவி ஆத்மாவில் முதலாவது தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது எங்கே போனோம்னா, ஆவிக்கு போகணுமா ஆத்மாவுக்கு போகணுமா? ஆத்மாவுக்கு தான் போகணும். வெளியில் வாயில் பேசுறது ஆவி, வெளிப்புறம் ஆவி. பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை நம்ம சுத்தமாக்குறோம், ஆனால் உட்புறம் சுத்தமாக இருக்குதா? இல்லை. அப்போ வெளிப்புறமாக இருக்கிறது ஆவி, உள்புறமாக இருக்கிறது ஆத்மா. அப்போ எங்கே முதலாவது தேவனுடைய வார்த்தை போகணும்? ஆத்மாவுக்கு தான் போகணும். யோவான் 6:35-41 வரை வாசிப்போம். யோவான் 6:35-41 வரை வாசிப்போம்.
இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றை நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது. குமாரனை கண்டவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். நான் வானத்திலிருந்து வந்த அப்பம் என்று அவர் சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள்.
போதும். இங்க இந்த வார்த்தை என்னவா மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை என்னவா மாறுது? அப்பமா மாறுது. அந்த அப்பம் வேற எப்படி மாறுது? சரி, மாம்சமா மாறுது. திரும்பி அந்த மாம்சம் எப்படி மாறுது? இல்ல பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 39:40 வாசிப்போம்.
அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது.
அதுக்கு அடுத்தது,
குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பின பிதா அனுப்பினருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார்.
அப்படின்னா தேவனுடைய வார்த்தை மாம்சமாகி அந்த மாம்சமான வார்த்தை என்னவா மாறுதுன்னு
கேட்டீங்கன்னா,
நித்திய ஜீவனாக மாறுது. அதுக்கப்புறம் குமாரனாக மாறுது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும், நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தையை புரிஞ்சு கொள்கிற ஆள் எப்போ வருவான்னு கேட்டிங்கன்னா, கடைசி நாளில் தான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் 2000 வருஷம் முடிஞ்சு 3000 வருஷத்தில் தான் வருவான். இதுக்கு முன்னால் இந்த வசனத்தை புரிஞ்சு கொள்கிற ஆட்கள் இந்த பூமியில் யாருக்குமே யாரும் வரமாட்டாங்க. இப்போ புரிஞ்சுதா என்னங்கிறத கேள்வி இப்போ. அப்போது இங்கே வந்து அப்போது 36 வாசிப்போம்.
நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
போதும். பிதாவானவர் கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும். அப்படின்னா சத்தியத்தை விசுவாசிக்கிற எல்லாருமே தேவனிடத்திலே வருவார்கள். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேரா இருக்கும்? 144,000 பேர். இப்படி கிறிஸ்துவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் பிறக்கிறவர்கள், அல்லது உண்மையாக கிறிஸ்துவனுடைய வார்த்தை மாம்சமாகி தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறவர்கள் எத்தனை பேர்னு கேட்டீங்கன்னா 144,000 பேர். 39 வாசிப்போம்.
அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது.
இந்த வசனத்துல 144,000 நம்பர் இருக்கு. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல், ஒரு எண்ணிக்கையும் கூட குறையாது. இதே வசனம் இங்கிலீஷ் பைபிளில் வாசிச்சிங்கன்னா கடைசி நாளிலேயும் போட்டிருக்குது. ஆனால் இந்த வசனத்தை பின்பற்றுகிற ஜனங்கள் இதுக்கு முன்னாலேயும் பூமியில் உயிரோட வாழ்ந்திருக்காங்க. யோவான் 6:39 வசனம். யோவான் 6:39. மறுபடியும் நான் கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ முதல்ல வந்து தேவனுடைய பிள்ளையாக மாறினது யாரு, யாருக்காவது தெரியுமா? முதல் தேவனுடைய பிள்ளையாக மாறின மனுஷன் யாரு? ஆதாம். முதல் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதாம் தேவனுடைய குமாரன். அதுக்கப்புறம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வரிசையில் வந்தது யாரு, யாருக்கா தெரியுமா? ஆமா, நல்ல ஆளுகளை, நல்ல தரமான ஆளுகளை எடுக்கணும். நல்ல 1 நூத்துக்கு 100 விளைஞ்சிருக்கிற ஆளுகளை எடுக்கணும். அப்போ சப்பையா ஏமாந்த காலையெல்லாம் வச்சு என்ன, அவருக்கு நிறைய சொத்து இருக்குது. நல்லா அவர் கவனித்த மாதிரியே கவனிக்கிற மாதிரி ஆளுகளாக இருக்கணும். திருப்பி எப்படி லூசிபர் வந்து தேவனுடைய ஆலயத்தில் புரட்சி பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி கெடுத்து நாசம் பண்ணானோ அந்த மாதிரி செயல்கள் இனி ஒருபோதும் அகிலாண்டத்தில் நடக்கக்கூடாது. எப்பொழுதும் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ அதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னை போல ஞானம் உள்ளவர்களை பரிசோதிக்கும்படியாக தான், தேர்ந்தெடுக்கும்படியாக ஆண்டவர் ரொம்ப நாள் விட்டுட்டார். அந்த வார்த்தையிலே கொடுக்காம எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களை விட்டுட்டார். யார் யார் போட்டி போட்டு வர்றாங்களோ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முதல்ல அதுக்கு தான் ஆதாம் உண்டாக்குனார். ஆதாம் என்ன பண்ணார், அவர் ஏமாந்துட்டார். லூசிபர் வந்து அந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு போனான். ஆனால் அந்த உட்கார்ற சிங்காசனம் யாருக்கு உண்டான சிங்காசனம், யாருக்காவது தெரியுமா? தேவன் ஒரு சிங்காசனத்தில் உட்காந்துருந்தார். வலது பக்கம் ஒரு சிங்காசனம் போட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் லூசிபர் போய் உட்கார்றதுக்கு போனான். உடனே அவன் சாத்தானாக மாறிவிட்டான். ஆனால் அந்த சிங்காசனம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்கிற சிங்காசனம், வைக்கப்பட்ட சிங்காசனம். அதனால் கிறிஸ்து உடனே அன்னைக்கு வரல. அதனால் என்னாச்சு, அந்த இடம் காலியாக வச்சுட்டு பூமியில் தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக ஆதாமை உண்டாக்குனான். ஆனால் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு மனிதனை உண்டாக்கினார். அவன் தேவனுடைய குமாரன். அப்போ ஆதாமுக்கு வேண்டிதான் அந்த சிங்காசனம் உண்டாக்கப்பட்டது. ஆதாம் இழந்து போனதுனால சரித்திரத்தில் எத்தனையோ வருஷங்கள் வீணாக போய் 4,000 கழித்து தான் ஆதாம் வந்து தேவனுடைய கற்பனையில் கை கொண்டிருந்தானா என்னென்ன ஆசீர்வாதங்களை அனுபவிப்பான், அவனுடைய பரலோக ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிறத திரும்பமாக விளக்கி காமிச்சு ஆதாமினுடைய முழு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து விளக்கி காண்பிச்சுட்டு திரும்பி போயிட்டார். 2 அதனால் அவருக்கு பேர் 2. சரி, அப்போ இங்கே மீண்டும் கடைசி நாளில் எழுப்புவேன். அப்போ ஆதாமுக்கு அடுத்தபடியாக தேவனுடைய குமாரனானவர் யார், தேவனுடைய பிள்ளையானவர் யார், சோத்திரம் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா நாம் அப்போ தான் தெரியும் நாம் எங்கே இருக்கிறோம், நாம் போட்டி போட்டுட்டு எந்த இடத்துல எந்த வரிசையில் போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆதாம் கடுத்தபடியாக தேவனுடைய குமாரனானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபேல். ஆபேல் தேவனுடைய பலி செலுத்தும் காரியத்திற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தான். அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார், ஆபேல் மரித்தும் இன்றும் பேசுகிறான். இயேசு கிறிஸ்து பூமியில் வரும்போது என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேன்மையான காரியங்களை பேசுகிற இரத்த தண்டத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்து அதை சொல்றார். அப்ப ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசுச்சு, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் என்ன பேசுது, யாருக்கு அது தெரியுமா? சோத்திரம். நான் நம்ம தேவனுடைய ஆவியில பிறந்து பிறந்து நிறைய வளர்ந்துட்டோம். தேவனுடைய ஆசீர்வாதம் என்ன நல்லா தெரிஞ்சிருக்கிறான். அதனாலதான் நம்ம கேள்வி கேட்கிறோம்,
ஆபேலுடைய ரத்தம் வந்துட்டு நீதிக்காக வேண்டி மரித்தது.
ஆ, மரித்தது.
அதே மாதிரி கிறிஸ்துனுடைய ரத்தம் வந்துட்டு நல்ல பிள்ளைகளை சேர்க்க முடிய இன்னைக்கு பேசிட்டு
பேசிட்டு இருக்கு. ஆனா உண்மையான அர்த்தம் அதுலயே பைபிள்ல இருந்து வர மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். அப்பதான் கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். பைபிள்ல மத்தவங்களுக்கு ஈஸியாவும் சொல்ல முடியும். நான் சொல்லித்தரல. சோத்திரம். ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசுச்சுன்னா, அந்த ஆதி ஆமத்துக்கே போய் நாம சிந்திச்சேன்னு வைங்களே, ஆண்டவர் என்ன கேட்கிறாரு
காயின்ட்ட,
இல்ல இல்ல என்னுடைய சகோதரனுடைய ஆபேலுடைய ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. எதுக்கு கூப்பிடுகிறது? பழி வாங்கறதுக்கு வேண்டி
கூப்பிடுறது.
ஆமா, கண்டிப்பா ஆண்டவர் சமூகத்துல போயாச்சுன்னா கண்டிப்பா கேட்கும். நீதிக்காக வாதாடி இருக்கான்ல, நீதிக்காக மறிச்சிருக்கான்ல, அப்ப கண்டிப்பா கேட்குமா கேட்காதா? கண்டிப்பா கேட்கும். அதே காரியத்தை நீங்க வெளிப்படுத்தின புஸ்தகம் 5 நினைக்கிறேன், 5:12 பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்களை
கண்டேன்.
5 உடைக்க கண்டேன். வெளிப்படுத்தல் 6:5
நினைக்கிறேன்.
அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்.
அப்ப இங்க ஆபேல் இருக்கானா இல்லையா? கண்டிப்பா இருக்க. ஆபேல போல நிறைய பேர் இருக்காங்க
நீதிக்காக மறித்தவர்கள்.
அப்போ இயேசு கிறிஸ்து பற்றி அப்போஸ்தலன் பவுல் வந்து எபிரேயரில் சொல்லும்போது, ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் மேன்மையான காரியத்தை பேசின இரத்தத்தின் இடத்திற்கு நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். சோத்ரம். அது எங்க இருக்கு எடுக்க முடியுமா? சோத்ரம். நான் அது நான் வேற ஒரு காரியத்தை பேசுறேன்னு சொல்லி எடுத்து வச்சேன். அதில் சரி, அதை எடுத்து அவங்க வாசிக்கலாம். அப்போது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை வந்து சிலுவையில் அடித்தவங்களையோ அல்லது துன்பப்படுத்தவங்களையோ பழி வாங்க வேண்டாம். அவர் என்ன வேண்டி விண்ணப்பம் பண்ணார்னா, இதாகவே இவர்களுக்கு மன்னியும். அதான் இயேசு கிறிஸ்து மேன்மையான காரியங்களை பேசியிருக்கிறனுடைய காரியம். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறவங்க எல்லாருமே, இங்கே 144,000 பேர் எல்லாருமே பலிபீடத்தின் கீழே வந்திருக்காங்க. ஏன்னா எல்லாரும் கண்டிப்பாக பலிபீட ஊழியை தான் செய்வாங்க. 144,000 பேர் எல்லாருமே பலிபீடம் ஊழியம் செஞ்சு தான் மரணத்தை சந்திக்க வேண்டியது வரும். அவங்க தான் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள். அவங்க தான் வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறவங்க. இது இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் ஆகணும்னா ஆகலாம். எப்படின்னா, கண்டிப்பாக ரத்த சாட்சியம் மறிக்கணும், ஆனால் ஊழியம் செய்ய முடியாது. ஆனால் ஊழியம் செய்கிறவங்களுக்கு உதவி செஞ்சு போட்டி போட்டு சாவாங்க. இந்த கடைசி நாளாக நடக்க போகுது. ரத்த சாட்சினா தேவனுடைய வார்த்தைகளை வார்த்தைகளுக்காக மரணத்தை சந்திப்பது, அதான் ரத்த சாட்சி. தேவனுடைய வார்த்தைகளை பைபிளில் இருக்கிற மாதிரி தேவனுடைய ஆவியில் நிறைஞ்சு நீதியும் நியாயமும் சத்தியமாக பேசி கொண்டிருக்கும் பொழுது அதை எதிர்க்கிற ஜனங்களை வந்து நாம் பழிவாங்காமல் அவங்களுடைய அவங்ககிட்ட வந்து வர எல்லா பிரச்சனைகளையும் சந்தித்து அதற்காக மரணம் அடைகிறோம். ஆமாம், கண்டிப்பாக அதே மாதிரி
தான்.
அப்போ ஆமேலுடைய ரத்தம் பேசுனதை பார்க்கலாம், நன்மையானதை பேசியிருக்குது. அப்போ பாருங்க, இதுக்கு அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு ஆபேலுடைய ரத்தம் என்ன நினைக்கு கூப்பிடுது. வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் பார்க்குறோம் எது வரைக்கும் பழி வாங்காமல் இருப்பேன்னு சொல்லுது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பற்றி சொல்லும்போது அது எத்தனாம் அதிகாரம் 10 எபிரேயர் 12:24 தேவனுடைய மாம்சமா இருப்பார்கள், அதே மாதிரி தேவனுடைய ரத்தமாக இருப்பார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தை மாம்சமாகும் போது அந்த மாம்சத்தில் என்ன இருக்குது? தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள மாம்சம் ஆயிடுச்சு. அப்ப அந்த மாம்சத்துல என்ன இருந்தா அந்த மாம்சம் அதான் என்ன ஜீவனோட இருக்கும், ஜீவனோட இருக்குது. ஆனா அந்த மாம்சம் ஜீவனோட இருக்கணும்னா அதுக்கு ஒரு பொருள் தேவையா? ரத்தம் தேவை. அப்போ மாம்சத்துல ரத்தம் தேவை. அந்த ரத்தம் எங்க இருக்குது? இன்னைக்கு வார்த்தை மாம்சம் ஆயிடுச்சு, ஆனா ரத்தம் இல்லாதனால செத்து போகுது மாம்சம். ரத்தம்னா என்ன? அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கணும்ல. உயிர், அது உயிர் எதில் இருக்குது? அப்போ நம்முடைய புரிஞ்சு கொள்கிற வார்த்தையில் பைபிளில் இருக்கிற வார்த்தையிலேருந்து நம்ம சொல்லணும். எப்படி வார்த்தை மாம்சமாகி நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுது, வாசம் பண்ணும் பொழுது நாம் வந்து பிதாவினுடைய சாயலாக நாம் மாறுகிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். மாறிடுச்சு, கரெக்டு. அந்த மாம்சம் ஜீவனோடு இருக்குன்னா அதுக்கு ரத்தம் வேணும். அந்த ரத்தம் வந்து எங்கேருந்து எடுக்கலாம்? யோவான் 6:51-56 வரை.
நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக, நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆ, போதும். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தையும் சாப்பிடணுங்கிறாரு, ரத்தத்தையும் சாப்பிடணுங்கிறாரு. அப்ப இது எழுத்தின்படியான ரத்தமா ஆவிக்குரிய ரத்தமா? ஆவிக்குரிய ரத்தம். வார்த்தை மாம்சம் ஆயிருச்சுன்னா, அந்த மாம்சம் உயிரோடு இருந்ததுன்னா அந்த மாம்சத்துக்குள்ள ரத்தம் கண்டிப்பா இருக்கும். ரத்தம் இல்லைன்னா அந்த மாம்சம் என்னவா மாறும்? அழுகி போயிடும். மாம்சம் அழுகுன மாம்சம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பாதி மாம்சம் ஆகி பாதி அழுகி இருக்கிற மாம்சம் என்ன மாம்சம்? குஷ்டரோகம் பிடிச்ச மாம்சம். இப்போ இந்த வனாந்தரத்தில் வந்துட்டு இருக்கும்போது மீரியாம் வந்து மோசைக்கு விரோதமாக பேசிட்டார். பேசும்போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? உடனே குஷ்டரோகத்தை அனுப்பிட்டார். குஷ்டரோகத்தை அனுப்பும்போது மோசை வந்து ஜபம் பண்ணுறாரு. ஜபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். அங்கே தன் தகப்பன்
மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்தில் காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ, அது போலவே அவள் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்துக் கொள்ளப்பட கடவுள் என்றார்.
போதும், போதும், சோத்ரா. இப்ப இதுல ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம். தகப்பன் இல்ல தகப்பன் தன்னுடைய மகள் முகத்துல காரு துப்பினா ஏழு நாள் வெக்கப் பண்ணும். அப்ப காரி துப்புறதுன்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம்,
அவமானப்படுத்துறது
இல்ல. சரி, இப்போ அத்தத்தங்க வெளிப்படுத்தல் மூணாம் அதிகாரம் எப்படி காரி துப்புறாருன்னு பார்ப்போம். மூணாம் அதிகாரம், நீ குளிருமின்றி அனலுமின்றி குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருந்தாச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, வாயிலிருந்து வாந்தி பண்ணி போறாரு. வாயிலிருந்து வாந்தி பண்றது ஒண்ணுதான், காரி துப்புறது ஒண்ணுதான். எதனால காரி துப்பி இருக்காரு, மீரியாம மீரியாம எப்படி இருந்தா,
ஆமா
துப்புறது எப்படி இருந்தாலும் வாய்க்குல இருந்து வெளியே வந்தாச்சு. சரி, அதுக்கு முன்னால அந்த மீரியாமுடைய காரியத்தை வாசிப்போம். நம்ம என்னென்ன ஜபம் பண்றான், காரி துப்புனதுனால என்னாச்சுன்னா பாதி மாம்சம் அழுகி இருக்குது, பாதி அழுகல. பாருங்க அர்த்தம் கண்டுபிடிக்கும் பாப்போம். பாதி மாம்சம் நல்லா இருக்குது, பாதி அழுகி போச்சு. அப்படின்னா குஷ்டரோகம் இல்லை, அந்த தசையை அதுலேருந்து பிரிக்கவும் முடியாது, நாளுக்கு நாளுக்கு பிரிக்கிட்டே போகும். அதுதான் குஷ்டரோகம்னு சொல்கிறது. அதனுடைய உண்மையான நடைமுறை அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குஷ்டரோகத்துக்கு அந்த வியாதிக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உள்ள ஒரு கலரு வெளியில் ஒரு கலரு நாய்மாலம். குஷ்டரோகம்னா மாய்மாலம். மோசே வந்து தன்னுடைய கையை மறைனாரு ஆண்டவர், மறைச்சிட்டு வெளியில் எடுத்தன்ன குஷ்டரோகம் பிடிச்சிருச்சு. அப்படின்னா தன்னுடைய கையின் கிரியில தன்னுடைய வஸ்திரத்துல மறைச்சிட்டு வெளியில எடுத்தாச்சுன்னா அது மாய்மாலமான கிரியை. அந்த திரும்பவும் அந்த மாய்மாலத்தை தன்னுடைய வஸ்திரத்துக்குள்ள போட்டு திரும்பவும் நல்ல கிரியலா வெளியில எடுத்தாச்சுன்னா நல்லதா மாறிடும். அந்த ஏமாத்து வேலை செய்யும் போது அது வந்து பாதி மாம்சம் அழுகி போச்சு. எப்படி பாதி மாம்சம் அழுகுது, பாதி மாம்சம் அழுகாம இருக்குதுன்னா, பாதி மாம்சம் வாய்க்கு சமீபமா இருக்குது, பாதி மாம்சம் எங்க இருக்குது, இருதயத்துக்கு தூரமா இருக்குது. இப்படி குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கிறதுனால ஆண்டவர் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போட்டார். அப்போ பாதி உயிரோடு இருந்து பாதி செத்த மாம்சம் எப்படி குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகம் வந்துச்சுன்னா இன்னொரு பேர் என்ன சொல்லலாம், வெளியில் தெரிய மாட்டேங்குது குஷ்டரோகமாக, வெளியில் தெரியல அப்படின்னு என்னவா இருக்கும், கை ஊனம் கால் ஊனம் இல்லை, சரீர ஊனமாக நம்மளுக்கு தெரியும். அப்போ சரீரத்தில் ஊனம் இருக்கிறவங்க இப்போ கண் ஊனமாக போச்சு, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மளுக்குள்ள வாசம் செய்யும்போது பாதி மாம்சம் நல்லா இருந்து பாதி மாம்சம் அழுகி போச்சுன்னா கண்ணு வந்து ஊனமாக போச்சு. அப்படின்னா ஆவிக்குரிய தரிசனத்தை பார்க்க முடியாது. காது ஊனமாக போச்சுன்னா தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்கிறத கேட்டு புரிஞ்சு கொள்ள முடியாது. கை ஊனமாக போச்சுன்னா தேவனுடைய வார்த்தைகளை நல்லா கேட்பாங்க, கிரியை செய்கிறது வராது. இப்படி நம்மளுக்குள்ள ஆவிக்குரிய வார்த்தை கிறிஸ்துவனுடைய வார்த்தை மாம்சமாக இருக்கும் பொழுது, மாம்சம் முழுவதும் மாம்சமாக இருந்து அந்த ஆத்மாவினுடைய சரீர அவயவங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதான்னு பார்த்தா அதில் இரத்த ஓட்டம் இல்லாமல் பாதி மாம்சம் அழுகி போச்சு. சரி, ரத்தம் என்னன்னு பார்ப்போம். இப்போ யோவான் 6 அதிகாரத்தில் 54-56 வரைக்கும் வாசிப்போம். யோவான் 6
போதும்,
என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது, குடிக்கிற தண்ணி மாதிரி ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு கண்டுபிடிக்க முடியல இல்லையா? எப்படி ரத்தத்தை மாம்சத்தை சாப்பிட்டாச்சு, இப்போ வாத்தை சாப்பிட்டு மாம்சம் ஆயிடுச்சு, இப்போ ரத்தத்தை சாப்பிட்டோமே. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியிலேருந்து போகும்போது இந்த அப்பத்தை வாங்கி புசியுங்கன்னு சொன்னார், இந்த ரசத்தை வாங்கி குடிங்கன்னு சொன்னார், இது என்னுடைய மாம்சமாக இருக்கிறது, இது ரத்தமாக இருக்குதுன்னு சொன்னார். இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்காங்க? குஷ்டமாக தான் வந்துடுச்சு. இன்னைக்கு என்னன்னு நிதானித்து அறிந்து புசிக்காதனால அநேகர் பலவீனராயும் வியாதி உள்ளவர்களாயும் திரும்ப ஆவிக்குரிய நிலைமையில மறிக்கிறவர்களாயும் மாறி மாறி வந்துட்டு இருக்காங்க. அப்போ உண்மையான மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாம் அடிக்கடி சாப்பிட்றவங்களா இருந்தால் நம்மளுக்குள்ள ஜீவன் இருக்கும். இப்போ இந்த ரத்தம் என்னங்கிறத பார்ப்போம். ரோமர் 8:9-14 வரை வாசிப்போம். போதும், இப்ப மாம்சம் ஆயிடுச்சு, ரத்தம் என்னன்னா தேவனுடைய ஆவி. அதனாலதான் சொல்லியிருக்குது ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுக்கப்புறம் ஆவியினாலும் ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆவி புசிக்கிறதுன்னா ரத்தம் இந்த மாம்சத்தை புசிக்கும் போதே மாம்சத்திலேயே ரத்தம் இருக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தைக்குள்ளேயே தேவனுடைய ஆவி இருக்குது. அப்போ தேவனுடைய ஆவி நம்ம அப்போ தேவனுடைய ஆவி இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, முதலாவது நம்மளுடைய ஆவியை வெளியில் தத்தி விட்டுறணும். இப்போ நம்மளுடைய ஆவி இருக்குது, தேவனுடைய வார்த்தை இருக்குது, அதனால தான் அங்கே பாதி மாம்சம் உயிரோடு இருக்குது, பாதி மாம்சம் செத்து போகுது. காரணம் ஆவி நம்மளுடையது, மனுஷனுடைய ஆவி அங்கே இருக்குது. அப்போ தேவனுடைய ஆவி இருந்ததுன்னா அப்போ ஏற்கனவே தேவனுடைய வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தைக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தால் கண்டிப்பாக நம்ம நித்திய ஜீவன் உள்ளவர்களாக இருப்போம். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வந்து மாம்சமாய் நம்மளுக்குள்ளே இருந்து ஆவி மனுஷனுடைய ஆவி இருந்தால் அங்கே நித்திய ஜீவன் இருக்காது. அந்த மாம்சம் கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அது வந்து அழுகி அழுகி போய் அப்படியே கெட்டு போயிடுது. அப்படி தான் நம்ம ஆவிக்குரிய நிலைமையில் வளராமல் இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கிறிஸ்துனுடைய வார்த்தை மாம்சமாய் நம்மளுக்குள்ளே வரும் பொழுது அந்த மாம்சம் வந்து சரீர அவயங்கள் நல்லா வளர்ச்சி அடையாமல் நாளுக்கு நாள் அது வந்து அந்த மாம்சம் அழுகி அல்லது ஊனம் உள்ளவர்களாக மாறி தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய ஆவியையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவியை நாம் மனம் திருப்பணும். அதனால் ஜலத்தினால் மனம் திரும்பும்போது நித்திய ஜீவ வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அப்புறம் ஆவியினால் மறுபடி பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நாம் மறுபடியும் பிறக்கிறோம். அப்போ ஒரு ஆள் பிறக்கிறான்னு சொல்லும்போது ஒரு ஆள் கண்டிப்பாக சாகணும். அப்போ உள்ளான மனிதன் வந்து மறுபடியும் பிறக்கிறான்னா வெளிப்புறமாக இருக்கிற மனுஷன் கண்டிப்பாக சாகணும். அல்லது ஆவிக்குரிய மனுஷன் பிறக்கிறான்னு சொன்னால் எழுத்தின்படி இருக்கிற ஜென்ம பாவம் மனுஷன் சாகணும். அதே மாதிரி தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கெல்லாம் மாம்சமாகணும்னு சொன்னால் நம்முடைய ஆலோசனைகள் முதலாவது நாம் சாகணும் அல்லது வெளியில் எடுத்து போட்டுடணும். அப்போ தான் வந்து தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கெல்லாம் மாம்சமாகும். அப்போ மனுஷனுடைய மாம்சத்தையும் அல்லது மனுஷனுடைய ஆலோசனைகளையும் தேவனுடைய ஆலோசனைகளையும் இணைச்சி நாம் மறுபடி பிறக்கணும்னு சொன்னால் அது முடியாத காரியம். ஒன்னா அவன் மறுபடி பிறக்கிறது தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கணும் அல்லது மனுஷனுடைய வார்த்தைகளாக இருக்கணும். இந்த ரெண்டுலையும் இல்லாமல் ரெண்டையும் கலந்து ஒரு மனுஷன் வந்து நான் கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறக்கிறேன், இந்த வார்த்தையை மாம்சம் எனக்குள்ளே மாறணும் அப்படின்னு சொல்லி நினச்சா கண்டிப்பாக மாறாது. அப்படி மாறினா பாதி மாம்சம் செத்துருக்கும், பாதி மாம்சம் உயிரோடு இருக்கும். அப்படியாக இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கும் போது அது வார்த்தை மாம்சமாகிறது. அந்த அந்த வார்த்தையிலே தேவனுடைய ஆவி வாசமாக இருக்கிறது. அப்போ நம்மளுக்குள்ள வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, கிறிஸ்துவனுடைய வார்த்தை மாம்சமாகி நம்மளுக்குள்ள வளராமல் இருக்குது, அல்லது அந்த மாம்சம் வந்து ஊனமுள்ளவைகளாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள இல்லை. ஒன்று பேதுரு 3:18-21
அந்த ஆவிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேரே அழைத்தப்பட்ட நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேரையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அது கொப்பனையான ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் தேவனை பற்றி நன்மாம்சாட்சியின் உடன்படிக்கையா இருந்து எப்பொழுதும் நம்மை இயேசு கிறிஸ்துவின் உயிர் தழுதலினால் ரட்சிக்கிறது.
போதும். அப்போ ஆவி நம்மளுக்குள்ள உயிர் அடையணும், ஆவி நம்மளுக்குள்ள வாசம் பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணலான்னா என்ன பண்ணலாம், தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள வாசம் செய்ய மாட்டேங்குது, அல்லது தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள இருக்கிறது நாம் அறிந்து கொள்ள முடியல, உணர்ந்து கொள்ள முடியல, அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா 3:18
கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
நம்மளுக்குள்ள இப்ப இயேசு வந்து மாம்சில கொலை செய்யப்பட்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார். அது போல நாமளும் என்ன பண்ணா நம்முடைய பாவங்களை மாம்சத்திலே கொலை செஞ்சோம்னா ஆவியில உயிரடையலாம். நம்முடைய மாம்சத்தை அல்லது நம்முடைய ஆலோசனைகளை நாம சிலுவையில் அடித்தோம்னா தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள உயிரடையும். ஏன்னா தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே இருக்குது. ஏன்னா நமக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் சாப்பிடும்போது அந்த வார்த்தை மாம்சம் ஆகுது, அந்த மாம்சத்துக்குள்ளே தேவனுடைய ஆவி இருக்குது, அது உயிரடையாமல் இருக்குது. உயிரடையாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம எழுத்தின்படியான மாம்சத்தினுடைய மாம்சத்தில் காணப்படுகிற சரீர அவயங்களில் காணப்படுகிற பாவ பிரமாணம் நம்மளை வந்து அதை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. அப்போ மாம்ச சரீர அவயங்களிலே காணப்படுகிற அந்த பாவ பிரமாணத்தை நம்ம சிலுவையில் அடிக்கும் போது அல்லது கொலை செய்யும் பொழுது உண்மையாகவே தேவனுடைய ஆவி நம்மளிலே உயிரடையும். அந்த உயிரடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 19 வாசிப்போம்.
அந்த ஆவியிலே
நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும்பாங்க, ஒரு சூடு வாங்கிட்டு என்ன ஆகுனா திரும்பவும் காவலில் உள்ள ஆவி எங்க காவலில் இருக்குது, எங்க காவலில் இருக்கிற இடம் இது சொல்லுங்க பாப்போம். அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். எங்க காவலில் இருக்குது, அன்னைக்கு பாதாளத்துக்கு இறங்கி பிரசங்கித்தார் கரெக்டு. இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு தடவை ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்ற மாதிரி ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஆவியில் உயிரடைஞ்சு நல்லா படிப்பாங்க அல்லது திருடாமல் இருப்பாங்க, பொய் சொல்லாமல் இருப்பாங்க, இப்படி தன்னுடைய காரியத்தில் திருந்திக்குவாங்க. ஆனா இங்க காவலில் ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தா, நாம போய் பிரசங்கிக்கணும் காவலில் ஆவிகளுக்கு. ஏன்னா அடி வாங்குறது நாம தானே, மாம்சத்திலே கொலை செய்யுது அப்படின்னா பாவம் செஞ்சதுக்கு நம்முடைய பாவத்துக்கு தண்டனைய நாமளே கொடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய ஆவி நம்மளுக்குள்ள உயிரடையும். உயிரடைஞ்சு என்ன பண்ணுதுன்னா காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு போய் அதை பிரசங்கிது. எங்க காவலில் இருக்குதுன்னா இருதயத்துல ரகசியமாக உட்காந்துட்டு இருக்கு. அப்படின்னா ஜென்ம பாவங்கள் உள்ளான மனுஷனுக்குள்ள நிறைய பாவங்கள்லாம் இருந்துக்கிட்டு வெளிப்படையா மட்டும் தேவனுடைய வார்த்தைகளை பேசுறது நல்லவங்க மாறி இருக்கிறது. ஆமா, இந்த காவலில் ஆவிகளுக்கு போய் இந்த ஆவிதான் பிரசங்கினா. அப்ப யாருக்குள்ள இருக்கிற ஆவி யாருக்கு போய் பிரசங்கிக்கிறது? அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உயிரடைஞ்சு அவங்க அவங்களுக்கு தான் அவங்க அவங்க பிரசங்கம் பண்ண முடியும். நான் எவ்வளவு நாள் பிரசங்கம் பண்ணிருந்தாலும் எல்லாம் வேஸ்ட். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் என்று சொன்னால் தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராயிருந்து சகலத்தையும் மறித்திருக்கிறார். இப்ப நான் எத்தனை நாள் பிரசங்கம் பண்ணாலும் இந்த பிரசங்கம் எல்லாம் என்ன தெரியுமா, எல்லாம் வழி அருகே வந்த விதச்ச விதை இருதயத்தில் ஓரமாக தான் விழுந்துட்டு போகுது. சிலது கற்பாறையில் விழுகுது. ஆனால் இது அவங்கவுங்கள பிரசங்கம் பண்ணாங்கன்னா பாதாளத்தில் இறங்கி அந்த ஆவிகளுக்கு எத்தனை ஆவி அங்கே இருக்குது, அஞ்சு ஆவியா பத்தாவியா எட்டாவியாங்கிறத எல்லாத்துக்கும் பிரசங்கம் பண்ணி மணந்துருப்பாங்க. நாம எத்தனை ஆவிகளுக்கு தான் பிரசங்கம் பண்ண முடியும்? முடியாது. அந்த மாதிரி அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்முடைய ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு நம்முடைய இருதயத்திலே காவலிலே கட்டப்பட்டிருக்கிற ஆவிகளுக்கு நாம தான் போய் பிரசங்கிக்கணும், நம்ம தான் மனம் திருப்பணும். அடுத்தவங்க ஒரு நாளும் நம்மளை மனம் திருப்ப முடியாது. திருடனா பார்த்து திருந்தாவிட்டா திருட்ட ஒழிக்க முடியாது. அதே மாதிரி நம்மளா பார்த்து மனம் திரும்பாவிட்டா நம்மளை இந்த உலகத்துல யாருமே மனம் திருப்ப முடியாது. ஆமா, பாவத்தை கொலை செய்யறது பண்ண பாவத்துக்கு வேண்டி நாம கஷ்டம் சகிக்கணும். சோத்ரம். இதே வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் மாம்ச அழுக்கை நீக்குதல் அல்லாமல் தேவனை பற்றும் நன் மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருக்கிறது. அப்படின்னா இந்த ஞானஸ்தானம்னா என்னன்னா, நான் வந்து பழைய மனுஷன் சாகிறான், புதிய மனுஷன் உயிரோடு வர்றான் அப்படிங்கிற உடன்படிக்கை. அப்போ அந்த உடன்படிக்கை தண்ணினால் இருக்கிறதுனால அல்ல, ஆனால் நித்திய ஜீவ வார்த்தைகள்னால இருக்கிற ஞானத்தினாலாக இருக்கிற ஆலோசனைகள். இங்கெல்லாம் ஞானஸ்தானத்துக்கு இன்றைக்கி நிறைய பேர் காசு கொடுக்குறாங்க. தண்ணியில் 1000 தடவை ஞானஸ்தானம் எடுக்கலாம், காசி ராமேஸ்வரத்துல போய் கூட எடுக்கலாம். ஞானஸ்தான ஊழியத்துக்கு பெரிய தொட்டி கட்டி வச்சுட்டு டெய்லி 500 பேர்த்துக்கு 1000 பேர்த்துக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எழுத்தின்படி முஞ்சி முஞ்சி எந்திரிக்கிறது. ஆனால் பொருள் என்ன, நித்திய ஜீவ வார்த்தையினுடைய ஆலோசனைகள்னால தங்களுடைய ஞானத்தை முக்கி எடுக்கிறது. இந்த ஞானஸ்தானா எப்பா ரொம்ப கஷ்டம். அப்போ ஞானத்தினால மனம் திரும்புறது. இப்படியாக தேவனால் பிறந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள்ள மாம்சமாக இருக்கும். மாம்சமாக இருந்ததுன்னா அந்த மாம்சத்தில் உயிர் இருக்கும். அந்த உயிருக்கு தேவையானது இரத்தம். இரத்தத்தை போல தேவனுடைய ஆவி அவர்களுடைய இருதயத்தில் வாசமாக இருக்கும். அப்போ தான் அந்த மாம்சம் ஜீவனோடு இருக்கும். தேவனுடைய ஆவி இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை மட்டும் யாராவது வச்சுருந்தாங்கன்னா பாதி மாம்சம் உயிரோடு இருக்கும், பாதி மாம்சம் செத்துக்கிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் செத்துக்கிட்டே இருக்கும். பரிசேயரே, வேத பாரகரே அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்களிடத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, ஆனால் அதுக்குள்ள ஆவி இருக்குதா? இல்லை. அந்த ஆவி யாருடைய ஆவி? அவங்கவுங்களுடைய ஆவி. சோத்ரம். ஆமாம், மனுஷனுடைய ஆவி பரிசோதிக்க மாட்டணுமே, மனம் திரும்பிட்டு அப்புறம் தேவனுடைய ஆவி வச்சுக்கணும்ல. சோத்ரம். யோபு 26:1-5 26:1-5 ஆ போதும் இந்த 26 அதிகாரம் 5 வசனத்தை இங்கிலீஷ்ல வாசிப்போம். அப்போ இதுல 4 வசனம், யாருக்கு அறிவை போய் தாய், உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? இப்ப தேவனுடைய ஆலோசனையில் நம்ம எடுத்து எடுத்து நிறைய சொல்றோம், ஆனா யாருடைய ஆவியினால இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க, யாருடைய ஆவியினால அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க? யோபு 26:5. Dead things are formed from under the water. அப்படின்னா தண்ணிக்குள்ள ஒரு பொருளை போட்டோம்னா தண்ணியில் அது செத்தாதான் அது உருமாற்றம் அடையும். ஒரு கல்லை கொண்டு வந்து தண்ணியில் போட்டு வச்சு பாருங்க, ஒரு விதையும் போட்டு தண்ணியில் வச்சு பாருங்க, 10 ஆகும்போது விதை முளைச்சிரும், கல் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்ப தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் நம்ம போட்டோம்னா அது விதையாக போட்டோம்னா தான் அது வந்து கொஞ்ச நாளில் முளைக்கும். நம்ம பாட்டுக்க சிந்திக்காம தியானிக்காம அப்படியே போட்டோம்னா அது கல் மாதிரி கிடக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையில் நம்ம முங்கி ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்மளுடைய ஆவி அல்லது நம்முடைய ஆலோசனைகள் மரித்தாதான் மரித்து வேறொரு பொருளாக அது வெளிப்படும். மதியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிரடைய மாட்டாது. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் வந்ததுக்கப்புறம் அது சாகணும். யார் சாகணும்? நம்முடைய ஆலோசனைகள் சாகணும். அப்போ செத்ததுக்கப்புறம் கோதுமை மணியை விதைக்கும் போது கோதுமையாக வராது, வேறொரு நல்ல பொருளாக மாற்றி வரும். அப்படியாக நாம் வந்து மரணத்துக்கு அப்புறம் வேற ஒரு நல்ல பொருளாக மாறி நாம் வெளிப்படுத்துகிறோம். அதே மாதிரி தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளே வெளியில் வெளிப்படணும்னு சொன்னால் நம்மளுடைய ஆவி கண்டிப்பாக சாகணும். அப்போ தான் தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ளேருந்து வெளிப்படும். அப்போ தேவனுடைய ஆவியை மறைச்சிட்டு மனுஷனுடைய ஆவியினால் இப்போ சர்ச்சு கட்டணும் அல்லது வெளிநாடு போகணும் கொஞ்சம் பணம் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தேவனுடைய வார்த்தையை அனுப்புனா அந்த வார்த்தை எப்படி கிரியை செய்யும்? கிரியை செய்யா. அப்போ தேவனுடைய வார்த்தையும் பேசணும், அந்த வார்த்தையை பேசுகிற ஆள் வந்து தேவனுடைய ஆவியில் தான் அதை அனுப்பணும். காரணம், தேவனுடைய ஆவி தான் தேவனுடைய வார்த்தைகளை ஒன்று சேர்க்கும். மனுஷனுடைய ஆவியில் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி வியாக்கியானம் பண்ணோம்னா அந்த வியாக்கியானம் ஒத்து வராது. அதே மாதிரி தேவனுடைய ஆவியில் தான் பல வார்த்தைகளை சேர்த்து கோர்த்து பேசும்போது அது ஒரு நல்ல ஒரு விருந்தாக அல்லது நல்ல ஞான அர்த்தமுள்ள ஒரு பிரசங்கமாக அது மாறும். அப்போ மனுஷாவியும் தேவனுடைய ஆவியும் சேர்த்தனோனா மனுஷனுடைய உதாரணங்களையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கலந்து பேசும்போது அது வந்து யாருக்கும் எந்த பயனையும் கொடுக்காது. அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது நம்மளுக்குள்ள பாதி மாம்சமாக இருக்குது, பாதி மாம்சம் அழுகி செத்துட்டு வந்துட்டு அப்படி சாகிறதுனால முதல்ல வர்றது குஷ்டரோகம். இந்த குஷ்டரோகம் வந்து படிப்படியாக வந்து வந்து என்ன ஆகுதுன்னா சரீர அவயவங்கள் ஊனமாக போயிருது. ஊனமாக போனதுக்கப்புறம் சரியாக பார்க்க முடியல, கேட்க முடியல, நடக்க முடியல, நற்காரியங்களை செய்ய முடியல. இப்படி இன்றைக்கு ஆவியில் மறுபடி பிறந்தவங்க எல்லாருமே ஊனமுள்ளவங்களாக பிறக்கிறாங்க. நல்ல ஆத்மா சரீர அவயவங்கள் ஆரோக்கியமாக பிறக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நல்ல மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் விதைக்கிறவர்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கிறார்கள். இந்த சரீர அங்க அவயவங்கள் ஊனமாக பறக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கற்பாறையில் வந்த விதை முள் வந்து நெருக்கி போட்டுச்சு பார்த்தீங்களா, நெருக்கி போட்டதுன்னா என்ன அது நல்ல சரீர அவயங்கள் வளர்ந்தாலும் நீ கை இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா பொருளாசை உலக ஆசை வந்து காலை வந்து குறுக்கி பண்ணிடுது, கையை குறுக்கிடுது. அப்புறம் கற்பாறையில் நடந்த வளத்தில் என்னாச்சு, வேறு அதிகமாக போகாமல் மூச்சு விடுற பகுதி இருதய பகுதி உள்ளே இருக்கிற எல்லா அவயவங்களும் குறுகினதாக பறக்குது. அப்போ தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ள மாம்சமாகி மறுபடியும் பிறக்கிற போது அந்த மனிதன் நல்ல ஆரோக்கியம் உள்ளவனாக பிறக்கிறான். அதுக்கு கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தையும் தேவை, தேவனுடைய ஆவியும் தேவை. அப்புறம் இப்படி மறுபடியும் பிறந்தவன் என்ன பண்ணுறான், சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கணும். அப்போ தான் அவன் என்றைக்கு பிழைக்க முடியும். இதை விட்டு போட்டு உலக எண்ணங்களையும் உலகத்தில் இருக்கிற கட்டுக்கதைகளையும் நாம் சாப்பிட்டோம்னா என்னாகும், ஆவிக்குரிய மறுபடியும் பிறந்தவன் திருப்பியும் சாவும். அதனால் நாம் எல்லாருமே ஆவியில் மறுபடியும் பிறந்தவர்கள் தான். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவனுடைய வார்த்தை மாம்சமாக இருக்கிறது தான். ஆனால் அது இன்னைக்கு எப்படி இருக்குது? அந்த மாம்சம் உயிரோடு இருக்குதா அல்லது பாதி அழுகி செத்துருக்குதா? நாம் கிறிஸ்துவனுடைய வார்த்தையை மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சாப்பிட்றோமா அப்படிங்கிறத நாம் பரிசோதித்தா நம்முடைய ஆத்மாவினுடைய சரீர அவயவங்கள் எந்த நிலைமையில் இருக்குது, நம்முடைய சாப்பாடு என்னங்கிறத தீர்மானித்து முதல்ல நாம் சாப்பிட்டு மற்றவங்களுக்கு நாம் மாதிரியாக இருந்து மற்றவங்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களையும் நாம் வழி நடத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.